ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒருவர் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பாடப்பட கடவுளை சொல்கிறேன். கர்த்தாவே, தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊட்டுகிற கர்த்தர், வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளை ஊட்டுகிற கர்த்தரவா, எத்தகப்படே வந்தபடி ஒருவரும் திரும்பி போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மாலே சந்திக்கப்பட்டவர்களா, ஆண்டவரே உம்மாலே தொடப்பட்டவர்களா, ஆண்டவரே உம்மாலே நிரப்பப்பட்டவர்களா. ஓ ஹல்லேலூயா, சம்திங் இஸ் ஹேப்பன். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நன்மை நடக்கிடுவையா, ஒரு நன்மை நடக்கிடுபடி நாங்கள் வந்தார். என்னை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும், என்னை மகிமைப்படுத்துற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குப்படுத்த கர்த்தா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்திற்கு உம்முடைய நாமத்திற்கே சபையிலே சதா காலங்களில் கடவும் துதியும் மகிமை உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும், உண்டாகட்டும். Thank you Holy Spirit in the midst of us. நன்றி ஆவியானவர். Thank you Holy Spirit. Dapukaro, please, you may be seated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நமக்கிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரசங்கப்படவும் போதிக்கவும் இலங்கையிலே தலைவர் இருந்து பாஸ்டர் சந்திர அவர்கள் நம்பத்தில் வந்திருக்கிறார். நம்முடைய இலங்கையில் நடக்கிற கூண்டுகள் எல்லாவற்றையும் அவர் தான் ஒருங்கிணைக்கிறவர், கோஆர்டினேட் பண்றவர். இதுக்கும் ஒரு தேவ செயல் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நாம அவருக்கு ஸ்பான்சர் அனுப்பவும் இல்லை, நாம எந்த ஒரு பண உதவியும் அவர் வாரத்துக்கு செய்யறது செய்யவும் இல்லை. ஆனால் இங்கே ஜெபல் நடக்க போற அவங்களுடைய அகாபிச்சேச்சு நடக்க போற அந்த அலுவல் மீட்டிங் ஒன்றுக்காக அது வித்த காலகட்டத்திலே வரக்கூடிய ஒரு நிலைமை கத்தர் ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவருக்கு நான் சோதனப்படுகிறேன். இது ஒரு தேவ செயல் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவுடைய நாமத்துக்கு பயப்பட்டாண்டும் அது பொருத்தமான நேரத்தில் அடுத்த மாதம் நம்முடைய கூட்டங்கள் இலங்கையில் ஆரம்பிக்கப்படும் நம்பிக்கை நற்செய்தியில் கூட்டங்கள் இலங்கையில் ஆரம்பிக்கப்படும் நேரத்தில் அதை ஒருங்கிணைக்கிற அலுவலியக்கார நாமத்தில் வருவது அது நமக்கு ஒரு பொருத்தமானதும் தேவையானதும் இன்றியமையாததும். கத்தோடைய நாமத்துக்கு பயப்பட்டாண்டும் தலைப்பட்டார் ஒரு ஒரு கத்தோலிக கோட்டை நாம் எல்லாரும் அறிந்திருப்போம் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆவிக்குரிய திருச்சபை அவருடைய எத்தனையோ ஆண்டுகளாக அந்த இடங்களில் ஒரு ஊப்படியார் மீட்டிங் வைக்கிறது முடியாமல் இருந்தது. ஆனால் தேவோட கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு அந்த கதவை திறந்து தந்திருக்கும்படியால் ஆண்டவுடைய நாமத்துக்கு பயப்பட்டான். நம்ம கூட்டம் வைக்கிற இடங்கள் எல்லாம் அவர் சுற்றித் தெரிந்து அந்த இடங்கள் எல்லாம் அவற்றை மேற்பார்வை பார்த்து அந்த ஊழியர்களை சந்தித்து அவைகளை அவதானித்து கவனித்து அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த இந்த டூ வீக்ஸ் மாத்திரம் நின்றுட்டு திரும்பி போகிறாரு. திரும்ப கூட்டத்துக்குரிய காரியங்கள் கூட்டக்கூடிய காரியங்களை கவனிக்கவும் கண்காணிக்கவும். சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரன் நம்பத்தில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் நம்புறேன். சோ நான் நினைக்கிற ஒரு அவரை கடந்த கூட்டங்களை குறித்து எதை சொல்லுவாரோ நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி பட் நான் தான் அதிகமாக காரியங்களை சொல்றதில்லை தானே, எனக்கு சொல்லவும் தெரியல கரெக்ட். ஆனால் அவருள்ளத்தில் ஆண்டவர் அப்படி ஏதாவது சொல்லல் அதை நாம் கேட்கலாம். இது எப்படி இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த மாதம் நம்முடைய தேசத்திலே கிருபை தேவாலயம் நடக்க போற நம்பிக்கை நட்செய்தி கூட்டங்களுக்காக ஊக்கமாக ஜோபடுகள் உதாரணத்துவமாக கொடுங்கள். தேவன் வழிபாட்டு காரியங்களை செய்வார். உங்கள் சார்பிலே அருமையான போதவர் அன்போடு நான் வரவேற்க நம்மள ஒரு கரைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்பு கஞ்சி போய் கோபி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய ஒரு சுத்த கிருபையினாலே இன்றைய நாளிலே உங்களுக்கு முன்பதாக நிற்க கர்த்தர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் வழங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இலங்கை தேசத்தில் இருந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சபை மக்கள் ஊழியர்கள் சார்பாகவும் அருமையான பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு சபை மக்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வாழ்த்து செய்தியையும் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நோக்கி எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எப்பொழுதுமே நாங்கள் குடும்பமாக மாத்திரமல்ல, சுமார் 7 இடங்களிலே அங்கே குழுக்களாக இணைந்து நடத்தப்படுகிற ஜெபக்கூட்டங்களிலேயும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே, ஒரு எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு வழங்கினார். அதை எப்படி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 3 தடவைகள் நான் இந்த ஜெர்மன் தேசத்துக்கு வருவதற்காக விசாவுக்காக நான் அப்ளை செய்திருந்தேன், அனுமதிக்காக நான் கேட்டிருந்தேன். 3 தடவைகளும் எனக்கு விசா அனுமதி நிராகரிக்கப்பட்டது. 3 தடவைகளும் அவைகள் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், நீங்க அங்கே போக இயலாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க போனா திரும்பி வரமாட்டீங்கன்றதான் அவருங்க சொன்ன ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அது என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு செய்தியாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து நான் ஆண்டவரை நோக்கி ஊக்கத்தோடு நான் ஜெபித்தேன். இந்த உலகத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அது யாரு ஜெபித்தாலும் சரி, எப்படியாப்பட்ட மனுஷன் ஜெபித்தாலும் சரி, உடனே ஏற்ற வேளையில சரியான நேரத்தில் அவர் எங்களுக்கு பதில் தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான நேரத்தில் அவர் எங்களுக்கு பதில் கொடுத்தார். நான் திரும்பவுமாக அங்கே பிரான்ஸ் எம்பசியின் மூலியமாக நான் விசா கேட்ட போது எந்த ஒரு கேள்வியும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. நான் 15 நாள் கேட்டிருந்தேன், 15 நாள் நீங்க போகலாம் என்ற அனுமதியை வழங்கினார்கள். அது ஒரு பெரிய ஒரு அற்புதம். என்னுடைய அங்கே அப்ளிகேஷன் கொடுத்த அநேகர் அங்கே விசா நிராகரிக்கப்பட்டு போனதை நான் பார்த்தேன். ஆனால் கர்த்தரோ என்னை அனுமதித்தார். அருமையான போதகர் சொன்னது போல, இது ஒரு தேவனுடைய ஒரு செயல். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், கடந்த 3-4 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், நீங்க இலங்கை தேசத்திலே நற்செய்தி கூட்டங்களை நடத்துவதற்காக நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயா இருந்தாலும் அதற்கு பெருமதி இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். அது ஒன்றுமே வீணில்லை. ஏனென்றால் பாஸ்டர் இங்கிருந்து பணத்தை எனக்கு அனுப்புவார்கள். அருமை சவரன் பேனாட் இந்த இடத்திலே அவர் இருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் அழகான முறையிலே அங்கே ஒழுங்கிணைப்புகளை செய்து அவைகளை சரியான விதத்திலே கணக்குகளை அவர்களிடத்திலே கொடுத்து இந்த கூட்டங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அங்கே செய்து கொண்டு வருகிற வேளையிலே நான் இருக்கிறதை நினைத்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் நீண்ட நாட்களாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரம் இருந்தது. ஆண்டவரே, எப்படி ஆயினும் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனை வைத்து இந்த தேசத்திலே நற்செய்தியை விதைக்க வேண்டும். நிறைய கூட்டங்கள் நடக்கிறது, கோடிக்கணக்கான பணத்தை போட்டு, கோடிக்கணக்கான ரூபாயை செலவிட்டு ஒரு மரக்கண்டை வளர்க்கிற கதையும், ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கிற கதையும் மக்களை கூட்டி வைத்து சொல்லி போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற தேவ மனுஷர் தேசத்துக்கு தேவை. அல்லேலூயா. இதை நானாவும் கூட சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த சம்பவத்தில் நான் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க கொடுக்கிறீங்க, அதுக்கு பலன் இருக்கிறது. ஆமென். பலன் இருக்கிறது. ஒன்றாகிலும் வீணல்ல. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், கடந்த வருடம் தலைமன்னார் பகுதிகளிலே ஒரு நாள் கூட்டத்தை நடத்தினோம். பாஸ்டர் ஒரு சனிக்கிழமை கூட்டம் நடத்தினாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருந்தாங்க. அனுமதிகள் எல்லாம் எடுத்து கூட்டங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. வீடு வீடாக சென்று நாங்க எங்களுடைய குழுக்களை அனுப்பி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தோம். இரவு பகலாக வேலை செய்தார்கள். மேடை கிடைக்கல, கடைசி டெக்டர் பெட்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி இணைத்து இரவிரவாக வேலை செய்து கூட்டங்களை அங்கே ஆயத்தப்படுத்தினோம். அப்ப எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு பரிசுத்தாவியான ஒரு உணர்த்தலை கொடுத்தார். கட்டாயம் செய்தியை சிங்கள மொழியிலும் அனுப்ப வேண்டும். இது எனக்கு திடீரென்று ஒரு உணர்த்தல் வந்தது. பாஸ்டர் சேகர் இடத்துல போய் சொன்னேன், பாஸ்டர் நீங்க என்ன செய்யறீங்களோ தெரியாது, கட்டாயம் செய்தியை நீங்க சிங்கள மொழியிலே மொழிபெயர்த்து சொல்ல நீங்க எனக்கு ஒருவரை கொண்டு வர நீங்க அனுமதி தரணும். இப்ப பாஸ்டர் சொன்னார், ரொம்ப டைம் எடுக்குமே பாஸ்டர். பரவாயில்லை, நேரத்தை பற்றி எங்களுக்கு பிரச்சனை அல்ல, மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தி போக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், ராணுவ ரகசிய ஆய்வாளர்கள் அங்கே வருவாங்க. இப்ப பாஸ்டர் வந்து வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறாரு. இவர் என்ன பேசுகிறார், மெய்யாகவே தேவனை பற்றி பேசுகிறாரா இல்ல வேற எதையாயிலும் அங்கே பிரசங்கிக்கிறாரா பிரச்சாரம் செய்கிறாரா என்று கவனிக்க வருவார்கள் என்று எனக்கு கட்டாயம் தெரியும். உடனடியாக கொழும்பில் இருந்து பாஸ்டர் சுரேஷ் வரவழைத்து நாங்கள் அதை சிங்களத்திலே பிரசங்கத்தை மொழியாக்கம் செய்தோம். அப்ப நான் ஜனங்கள் திரளாய் அமர்ந்திருக்கும் போது நான் கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்த, நிறைய புலனாய்வு இன்டெலிஜென்ட் வந்து அமர்ந்திருக்காங்க. பின்னால இருந்து நாங்க ஜெபித்தோம், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இவரை தொடணும். கடைசியில பிரசங்கம் முடிந்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்க முன்பதாக வாங்கன்னு தான் பாஸ்டர் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாங்க. இது பாஸ்டர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சம்பவத்தில் இருந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் ஓடினவன் ஒரு இன்டெலிஜென்ட். அல்லேலூயா. முதல் போய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அழுகிறான், அறிக்கை செஞ்சு அழுகிறான். நான் பக்கத்திலே போய் நிக்கிறேன், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அழுகிறான், அழுது ஒப்பு கொடுக்கிறான். சுவாமினி மகே பாப்பு ஜீவித்தேன்னா மாட்டே, நீ தாஸ் தேண்ட, என்னுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து எனக்கு விடுதலை தாங்க. ராமேன் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் பிரவேசித்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலியமாக அந்த மனுஷனை சந்தித்தார், கூட வந்தவன். அது மட்டுமில்ல, சில அரசாங்கத்தில் இருக்கிற சில எம்பிகளுடைய உதவியாளர்களை நாங்க ஒரு சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிட்டிருந்தோம். என்னைக்காவது முஸ்லீம்கள் நேரம் எடுத்து அமர்ந்திருந்து தேவ செய்தியை கேட்டதாக இல்லை, ஆனா கடைசி வரைக்கும் அமர்ந்திருந்து அவர்கள் செய்தியை கேட்டார்கள். கர்த்தர் அந்த இடத்துல செய்த அற்புதங்களை தாங்களே பார்த்தார்கள். ஒரு ரெண்டு மூன்று நாள் கழித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாகவே ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு, உண்மையாகவே நீங்க நம்புற கடவுள் உயிரோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் கொடுக்கிறார் சாட்சி, நீங்க ஆராதிக்கிற கடவுள் உயிரோடு இருக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நாங்க தான் கண்ணால பார்த்தோமே. அல்லேலூயா. நாங்க கண்ணால பார்க்கிறோம் ஆண்டவர் அங்கே அசைவாடுகிறதை, மக்கள் பாவ உணர்வடைந்து அழுகிறதை, தேவன் கிரியை செய்கிறதை நாங்க கண்ணால பார்க்கிறோமே. அவர் சொல்றாரு, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மகாதேவன் இறங்கி செயல்படுகிறதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா. என் அன்பு ஜனங்களே, அந்த செயல்பாட்டிலே அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கிறது, ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நீங்க நீட்டுகிற உங்களுடைய கரம் அது வீணல்ல, அது வீணல்ல. அந்த இன்டெலிஜென்ட், அந்த ரகசிய ஆய்வாளர் அவர் பாருங்க, மூன்று நாள் கழித்து வீட்டை வந்தார். வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் தாங்கன்னு கேட்டார். இது எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்கிறார். அப்ப நான் பைபிளும் கொடுத்து அவருக்கு சிங்கள பைபிள் கொடுத்து வாசிக்க, இப்படி நீங்க வாசிங்கன்னு ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுக்கும் போது அவர் சொன்னார், வந்த போதகர் எங்க இருந்து வந்தார் அப்படின்னா சொன்னேன், அவர் இப்படி ஜெர்மன் தேசத்துல இருந்து வந்திருக்கிறார் சொல்றாரு. உண்மையாகவே அவனுடைய வாசல சொல்றான், அத்தட்டம மங்கியான்னு மகே அடவத்தம மங்கியான்னு ஜேசு சுவான்சு ஜீவமான. அல்லேலூயா. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருதயபூர்வமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். இப்ப இரண்டு நாட்கள் கூட்ட வைக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கு. என்னுடைய சர்ச்சில் இருக்கிற உதவி ஊழியக்காரன்ட்டு சொன்னேன், லெட்டர் சைன் பண்ணி இதை கொண்டு போய் நீ கொடுன்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, பாஸ்டர் எப்ப வாராங்க? இப்ப வந்தோடனே பாஸ்டர் சொல்லி இருக்கிறேன், நீங்க வந்த உடனே உங்களை சந்திக்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, தீமைக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த மனுஷன் இயேசுவுக்கு பின்னாலே திரும்புகிறார். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும். அங்க கூட்டங்கள் என்று சொன்னாலே மக்களுக்கு ஒரு விதமான காரியங்களை நாங்க செய்து கொடுக்கோம். இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைண்டா நாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் பஸ்ஸுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளும். ஏன்னா கஷ்டப்பட்ட ஜனங்கள் வருவார்கள், ஆனா திரும்பி போறதுக்கு நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும். ஒரு இதா சொல்றேன், கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாகனத்தை நாங்க ஆயத்தப்படுத்தணும். அப்ப மக்கள் வருவார்கள். எப்படி ஆகிலும் எங்களுடைய நோக்கம் தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது தரித்திரம் மறைந்து போகும், வியாதி மறைந்து போகும், சாபங்கள் மறைந்து போகும். அல்லேலூயா. அடம்மன்ல இருந்து ஒரு தங்கச்சி வந்திருந்தாங்க. அடம்மன்ல இருந்து அங்க குடும்பங்களில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களை எல்லாம் அங்க ஆமி கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கான். சகோதரிகள் எல்லாம் வேதனையில அப்படியே தலைகள் எல்லாம் விரிச்சு போட்டு குளிக்காம உடுப்பு மாத்தாம அப்படியே கவலையில முகமெல்லாம் செத்து போய் செழிப்பில்லாமல் அப்படி இருந்திருக்காங்க. அது ஒரு கூட்டமே இருக்குது அங்க. அந்த தங்கச்சி அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. பின்னேரம் கூட்டத்துக்கு வந்து காலையில ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஒரு மூன்று கிழமை கழிச்சு அந்த தங்கச்சி சொல்றாங்க, என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு நம்பிக்கையை ஊற்றினார். அல்லேலூயா. அப்ப எதை வச்சு நான் சொல்றேன்னா, இவங்க திருப்பி அந்த கிராமத்துக்கு போகும்போது அங்க இருக்கிறவர்க கேட்டிருக்காங்க, நீ என்ன திடீரென்னு மாறிட்ட, உன் முகம் மாறிட்டு, உன் வாழ்க்கை மாறிட்டு. அது என்ன ரகசியம்னா, இயேசு இருதயத்தை மாத்தினதுதான் ரகசியம். சொன்னா இயேசு என்னுடைய இருதயத்தை மாத்தினார். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் இயேசுவை நோக்கி ஜெபித்தா கர்த்தர் கட்டாயம் என் ஜெபத்தை கேட்டு கணவரை கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவர் விடுதலை ஆக்கி தருவார். அப்ப எங்களுடைய சகோதரிகள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் போய் அவங்கள சந்திச்சு அங்க அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பதாக அவருடைய கணவர் விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க இப்ப மற்றவங்களை சந்திச்சு அவங்களுக்காக இப்ப ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, தேவனுடைய செய்தி செய்தியாக மக்கள் மத்தியிலே விழும்போது அங்கே கர்த்தர் செயலாற்றுகிறார். சும்மா எத்தனையோ மீட்டிங்களை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கோடிக்கணக்காக பணத்தை போட்டு. இந்த டவுன் பகுதிகளில் தான் நடக்குது. வருகிறதெல்லாம் விசுவாசிகள் தான் வருவாங்க. டவுன் பகுதியில் தான் வாகனங்களை விட்டு விசுவாசிகளை எடுத்து சுவிசேஷ கூட்டம் நடத்துவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர் முன்னுக்கு வாங்கினா விசுவாசிகள் தான் முன்னுக்கு வருவாங்க. சாட்சி சொல்லுங்கன்னா கர்த்தருக்கு சோத்திரம் அப்படி சொல்லிதான் சாட்சி சொல்லுவாங்க. அப்பவே தெரியும் இவங்க யாரு, விசுவாசிகள். பாருங்க, பாஸ்டர் கூட்டங்கள் எல்லாம் அப்படி இல்லை. பாத்தீங்கன்னா பொட்டு நூலு இப்படியான ஆக்கள் தான் கூட்டங்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாயிருக்கிறார். அல்லேலூயா. மட்டக்களப்புல நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். அங்க வீடு வீடா போய் துண்டு பிரசுரத்தை நாங்க கொடுக்கும் போது அங்கத்திய ஜனங்களை என்ன சொன்னாங்கன்னா, இந்த அக்டோபர் மாதத்துல கதவு திறக்க இயலாத மழை, திறக்க இயலாத மழை, கதவு திறக்க இயலாத மழை. இப்ப போய் நீங்க கூட்டம் வச்சிருக்கீங்க, நாங்க என்னண்டு வாரது? எந்த அடைப்பட்ட கதவையும் இயேசுவால திறக்க முடியும். ஹல்லேலூயா. எங்க யாரிடத்துல எப்ப போனாலும் இதேதான் வார்த்தை, ஐயோ இந்த நாள்ல கூட்டம் வச்சிருக்கிறீங்க. சிலவேளை எங்களுக்குள்ளேயே அவிசுவாசம் அப்படி சாதுவா எட்டி பாக்குறது போல அந்த ஒரு சூழ்நிலைமை எங்களுக்குள்ளே உருவாயுது. ஆனாலும் அநேகரை முன்கூட்டிய ஜெபத்துல இந்த முறை கூட்டத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், 1500 ஜெப விண்ணப்ப கார்டுகளை நாங்க அடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் பாஸ்டர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் விஸ்வமடு, தொண்டமன்னாறு, மட்டக்களப்பு, பலாங்கோட, தலைமன்னார், இந்த பகுதிகள் எல்லாம் மக்கள் இதற்காக விசேஷமாக ஜபிக்கிறார்கள். முன்கூட்டியே குறைந்தது ஒரு 1500 பேர் அளவில் இந்த முறை நடக்க போகிற கூட்டத்துக்கு ஜபிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், கடந்த முறையை விட கர்த்தர் இந்த முறை செய்கிறது பெரிய காரியம். ஹல்லேலூயா. நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பாஸ்டர் அவங்க வாரது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தர்ப்பம். ஆனா இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் இன்னொரு காரியத்தை உங்களிடத்துல நான் வேண்டுதல் செய்யும். பாஸ்டருக்கு நான் தயவா சொல்றேன், வருடத்துல ஒரு தடவையாவது நீங்க பாஸ்டரை அனுப்பி சுவிசேஷ கூட்டத்தை நீங்க நடப்பிக்கும் நம்முடைய தேசத்துக்காக. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். உங்கள்கிட்ட நான் வேற ஒன்றும் கேட்கல. எப்படி ஆயிடும் ஆண்டவருடைய அன்பை ஜனங்களுக்கு சொல்லும். சரியா சொல்ற மனுஷர் தேவை இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல இருக்காங்க, சரியாக சொல்லுகிற மனிதர்கள் தேவை. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் எதிர்பார்க்க, நீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்காக நடக்கிற சுவிசேஷ கூட்டத்துக்காக. நான் சொல்லுகிறது சரியா இல்லையான்னு கடந்த முறை வந்த சகோதரிகள் இங்க இருக்கீங்க, அதுக்கு முதல் வருஷத்திலே வந்த சகோதரர்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தேவன் எப்படி செயலாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய அசைவாடுதல் எந்த அளவு இருந்தது என்று தெரியும். மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். மழைக்காக ஊக்கத்தோடு ஜபித்தோம். பாஸ்டர்வங்க மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மழை அங்கே துவங்கிட்டு அப்படியே துளிவுல ஆரம்பிச்சது. எல்லாரும் ஊக்கத்தோடு ஜபித்தோம். 2 நாட்களும் மழை வரவே இல்லை. முதல் நாளை விட 2வது நாள் அந்த இடத்தை ஜனங்கள் நிரப்பி இருந்தார்கள். அங்கே போடப்பட்டிருந்த கதிரைகள் இடம் கொள்ளாத அளவுக்கு இன்னும் கதிரைகளை முன்னுக்கு சீட்டெல்லாம் விரிச்சு ஆக்களை முன்னுக்கு எடுத்து உட்கார வைக்கிற அளவுக்கு ஜனம் இருந்தார்கள். கடைசியா கூட்டம் முடிந்து மக்கள் எல்லாம் வீட்டுக்கு கடந்து போய் கொண்டு இருக்கும் போதுதான் மழை பெஞ்சது. இதுல யாரு நனைஞ்சதுன்னா கூட்டத்தில் நாங்க தான் நனைஞ்சோம். பாஸ்டர் எல்லாரும் நனைஞ்சுதான் நடந்து போனோம், மக்கள் நினையவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சது, அப்பதான் மழையே வந்தது. 3வது நாள் கூட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டு ஜனங்கள் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. 3வது நாளும் கூட்டம் இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்காங்க ஆட்டோல ஏத்தி. அவங்க அவரை இறக்கி மைதானத்துக்குள்ளதான் கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கு இங்க கூட்டம் இருக்குன்னு அதுக்குள்ள ஆவி ஆடவழிக்கிட்டு. இது 3வது நாள். என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி இருந்தது. அல்லேலூயா. கூட்டம் நடந்த இடத்துல கூட்டம் இல்ல, ஆனா ஆண்டவர் மகிமை அங்கே இருந்தது. ஆண்டவருடைய மகிமை அங்கே இருந்தது. அதற்கு பிறகு அவரை அதே ஆட்டோல ஏற்றிக்கொண்டு சேர்ச்சிக்கு கொண்டு போய் அங்கே பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் அங்கே போராடி ஜெபித்து அந்த ஆவியை துரத்திருக்காங்க. பாருங்க அவர் கொடுத்த சாட்சி. இப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். தலைமன்னாரில் இன்றைக்கு 3 கிராமங்களிலே நாங்கள் ஜெப கூட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். புதிதாக தலைமன்னார் கிராமம் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கு. அங்க பைபிளோட போனா அப்படியே திருப்பி அதே பஸ்ல ஏற்றி அனுப்பி விட்டுருவாங்க. அதான் பாஸ்டர் சேகருடைய ஊர். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு இடம். ஆனா அங்க இருந்து இன்றைக்கு அநேக ஜெபத்துக்கு கடந்து வருகிறார். அந்த ஊரிலேயே இப்ப ஒரு சகோதரி ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. கடந்த வருஷம் கூட்டத்துக்கு பிறகு கர்த்தர் வழியை திறந்திருக்கிறார். இப்ப புதிதாக வீடுகளிலே ஜெபிக்க, வார்த்தையை கேட்க மக்கள் இன்றைக்கு வாஞ்சையோடு இருக்கிறார்கள். அதை விட என்னன்னா, இந்த முறை நடக்க போகிற கூட்டத்தில் நாங்க விசுவாசிக்கிறோம் அந்த கிராமத்தில் இருந்துதான் அதிகமான ஜனங்கள் வருவார்கள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு தகவல்கள் பாஸ்டருடைய கூட்டத்தில் இன்னொன்று நடக்கிறது என்னன்னா, ஒரு ப்ரூஃப் இல்லை, ஒரு போட்டோவா ஒரு வீடியோவா ஒண்ணுமே கிடையாது. சில நேரம் சிலர் கூட்டம் நடக்குது, சிலர் நடத்துறாங்க, எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் அந்த ஒரு பேய் தான் விழுந்திருக்கும். அதை 10 வடிவத்தில் எடுத்து 40 பேயின்னு போட்டுருவாங்க. நான் குற்றப்படுத்தி சொல்லல, தேவனுக்கு மகிமையா சொல்றேன். நீங்க நல்லா இப்படி வர்ற கேஸ் எல்லாம் நல்லா பல பக்கம் நீங்க திருப்பி பாருங்க, அது ஒரு பேய் தான். அதை பல கோணத்தில் எடுத்து 10 பேய் விழுந்த மாதிரி காட்டிடுவாங்க. கைய வைக்கிறதெல்லாம் விழும், கைய வைக்கிறதெல்லாம் விழும், எதை பிடிக்கிறதுன்னு தெரியாது, மலை மாதிரி சரிஞ்சு அப்படி அப்படி விழும். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் நடுக்கம் உண்டாயிரும். அப்படி ஆண்டவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அன்றைக்கு அந்த கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் ரோமன் கத்தோலிக் சபையில கோயில்ல தாசையா என்று சொல்லி, முக்கியமாக அவர் தான் பாட்டு பாடி ஓகன் அடிக்கிறவர். இன்றைக்கு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கு வருவதற்கு முன்பதாக அவர், அவருடைய பேரப்பிள்ளைகள், மகன், இன்னும் சிலர் வேன்ல வந்து சர்ச்சில் வந்து ஆராதனையில் இருந்துட்டு அவங்க கடந்து போறாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த முறை கூட்டம் நடக்கிறது பாஸ்டர், நானும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன், என்னையும் கூப்பிடுங்கன்னு அவர் தைரியமா சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்குள் இருந்தால், இயேசு எங்களுக்குள் வந்தால், நான் என்னத்தை உண்மை அறிகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு தைரியத்தை அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பு ஜனங்களே, அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இடத்துல ஜெபம் நடக்குது. ஒரு சகோதரி அங்கே ஜெபம் நடத்திட்டு இருக்காங்க. ஜனங்கள் ஜெபத்துக்கு கடந்து போறாங்க, புதிய புதிய அவங்க கடந்து போறாங்க. தலைமன்னார் பியர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இன்றைக்கு ஒரு சபையை கற்ற அளவு மக்கள் வந்திருக்காங்க. போன மாதத்திலே சுமார் ஒரு 8 பேர் அளவில் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த முறை நடக்க போகிற கூட்டத்திலே மட்டக்களப்பில் 3 இடத்துல ஆயத்தப்படுத்தி இருக்கும். 3 இடமும் கிராம பகுதி. நான் இங்க வருவதற்கு முன்பதாக அவர்களை போய் நேரம் சந்தித்து 6 நாள் அங்க நின்றேன். அந்த பாஸ்டர்மாரோட எல்லா இடங்களுக்கும் போய் கிரவுண்டை பார்த்து, மேடையை பார்த்து, சகல ஒழுங்குகளிலும் வேலை செய்து எல்லாத்தையும் சரி செய்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்க உற்சாகத்தோடு ஜெபத்தோடு செயல்படுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம விசுவாசிக்க வேணும், அப்பத்தான் அவருடைய மகிமையை காணலாம். முல்லைத்தீவுல பாஸ்டர் பர்ணபா அங்கே கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருக்காரு. தொண்டமன்னாரிலே பாஸ்டர் யோகா கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருக்காரு. பலாங்குடையிலே பாஸ்டர் பத்மநாபா, அது பலாங்குடை வந்து ஒரு உயரமான ஒரு பிரதேசம், உயர்ந்த பகுதி, அங்க பெரிய பரவலான ஒரு இடத்தை பார்க்க முடியாது, இதை விட ஒரு பெரிய மண்டபம், அந்த மண்டபத்திலே கூட்டங்களை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்மாரையும் போய் தனித்தனியே நான் சந்தித்து, பலாங்குடையில 2 நாட்கள் தங்கியிருந்தேன், எல்லாரையும் சந்தித்து பாஸ்டருடைய சார்பா எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்து, இப்ப அவங்க எல்லாம் எங்களோடு சேர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்களை சேர்த்து எப்படியாவது ஜனங்களுக்கு நற்செய்தியை கொண்டு போக வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய உற்சாகங்கள், நீங்க ஊழியத்துக்கு கொடுக்கிறது, அது ஒரு நாளும் வீணல்ல. அல்லேலூயா. அதனுடைய பலன் இருக்கிறது. அதனுடைய அந்த கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நான் ஜீவனுள்ள சாட்சியாய் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கர்த்தர் சில வேளை பாஸ்டர் வந்து எப்பயும் அதை அவங்க எப்பயும் அதை விரும்புறதும் இல்லை, அது சரியா சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. சில நேரம் சில சகோதரிகள் இங்கே சாட்சியா சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் செய்த நன்மைகள் சகோதரர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனாலும் அந்நாளாந்தம் அங்கே நாங்கள் பார்க்கும்போது அதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். மட்டக்களப்பிலே பாஸ்டர் அமல்ராஜ் இன்னொரு புதிய கிராமத்திலே ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஆத்துக்கு அங்காள, அது என்ன இடம்னு சொல்லல, ஆத்துக்கு அங்காள ஊழியத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். வாகர என்ற ஒரு இடத்துல இந்த முறை கூட்டம் நடக்க போகுது. ரொம்ப வறுமைப்பட்ட கிராமம், மக்கள் தரித்திரத்துக்குள்ளே வாழுகிறார்கள். அங்கே செழிப்புள்ள வார்த்தையை விதைக்க இந்த முறை கூட்டங்களை நியமித்திருக்கிறோம். அங்கே பாஸ்டர், அங்க இருக்கிற தேவ ஊழியக்காரன், அவர் ஓடி 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 அந்த காரியங்களை அவர் செய்கிறார். வரும்போது எல்லாரோடையும் டெலிபோன்ல காய்ச்சி தான் வந்தேன், பாஸ்டர் எல்லாரும் ஜெபத்தோட நீங்க காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனபடியாலே தேவ ஜனங்களே, இந்த கூட்டங்கள் உங்களுடைய ஜெபத்தோடு மட்டுமல்ல, நீங்க கொடுக்கிறதிலும், நீங்க கொடுக்கிறதிலே சரியான ஒரு பலனை அங்கே நாங்க பெற்றுக் கொடுக்கிறதிலும் நாம் இணைந்து செயல்படும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார். ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்க முடிய நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நிச்சயமாக பதில் இருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் எங்களை சற்று திருப்பிக் கொள்ளலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணின போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு வார்த்தை கடந்து வந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். யார் அழைக்கப்பட்டவர்கள்? யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்? நாங்க எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை நாங்க கேட்டு பார்க்கலாம், ஆண்டவரே அது யார்? இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? அது நானா, அது நானா. யூதாசும் கேட்டான், அது நானா. கேள்வி அல்ல முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவர்கள் குத்தப்பட்டது ரொம்ப முக்கியமாயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவர்கள் உணர்த்தப்பட்டது முக்கியமாயிருந்தது. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அன்பு ஜனங்களே, அது யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார். நாமெல்லாம் சாதாரணமாக சும்மா ஏனோதானாக இந்த இடத்துல வந்து நாங்கள் அமர்ந்திருக்கவில்லை. எல்லாம் தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய ஒரு தீர்மானம், தேவனுடைய ஒரு நோக்கம். அந்த திட்டத்தோடு தான் இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய மருமகன், என்னுடைய மூத்த சகோதரியினுடைய மகன் இருக்கிறார், அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் இந்த தேசத்துக்கு வந்திருந்தார். ஒரு நீண்ட வருஷத்துக்கு முன்பு அவர் வந்து ஒரு மிகுந்த ஒரு வேதனையை, ஒரு மிகுந்த ஒரு துக்கத்தை, ஒரு மன நோவை அவர் அனுபவித்தார். பல தடவைகள் போனில் என்னோட என்னை கெடுத்து அழுதிருக்கிறார். மாமா, எனக்கு வாழ பிடிக்கல, நான் அவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேன், என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு யாரும் இல்லை. பல தடவை அழுதிருக்கிறார். நான் டெலிபோனில் அவருக்கு தைரியம் சொல்லுவேன், தம்பி நீ இந்த இடத்துல தான், நீ கேட்ட பிரசங்கம் உனக்கு தேவை, நீ ஒவ்வொரு வாரமும் கேட்கிற தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல தான் உனக்கு தேவை, நான் மற்றவர்களை சொல்லி தைரியப்படுத்துகிற வார்த்தை இந்த இடத்துல தான் உனக்கு தேவை. அவரை தைரியப்படுத்தி இருக்கிறேன். நீண்ட வருஷத்துக்கு பிறகு அவரை பார்க்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மாமா நான் இந்த இடத்துல எல்லாவற்றையும் இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறேன், தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஹலெலூயா. இன்னைக்கு தைரியமா வந்து இறங்கி இந்த இடத்துல வருவதற்கும் அவர் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு ரெண்டு இடத்துல சபைகளை நடத்துகிறார், கூட்டங்களை நடத்துகிறார். அவர் எங்களுடைய சபையிலே ஆரம்பத்திலே அவர் ஒரு வர்ஷிப் லீடரா இருந்தார். ஜீவ நீரோடை துதி ஆராதனை கீதங்கள் என்ற கேசட்டை அவர் தான் பாடியிருக்கிறார். அவரும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பாடியிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். எங்களுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும், இன்றைக்கு விசுவாசிகள் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நீங்க ஐரோப்பாவில் இருந்தாலும் சரிதான், இலங்கையிலே இருந்தாலும் சரிதான், உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நோக்கம் இல்லாமல், தேவனுடைய ஒரு ஒரு நோக்கம் திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. மூன்று தடவை இந்த ஐரோப்பாவுக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை நானும் புரிந்து கொண்டேன். அதுவும் தேவனுடைய ஒரு திட்டம் தான். கடைசி தடவை எனக்கு விசா மறுக்கப்பட்ட போது பாஸ்டர் சுகந்தனுடைய வீட்டிலே மேலே மாடியில் இருந்து நான் அழுது கொண்டிருந்தேன். ஒருத்தரும் இல்லை வீட்டிலே. ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்திருக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது, நீங்க எனக்கு ஏன் இந்த இடத்துல உதவி செய்யல. அழுது அழுது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அப்பதான் பாதர் அசங்க எடுக்கிறார். அவர் ஒரு சிங்கள பாதர், இப்ப ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் ஊழியம் செய்கிறார் ஆண்டவருக்கு. அவரை பார்த்தா பாதர் மாதிரி தான், லோவ் எல்லாம் போட்டு பெல்ட் எல்லாம் கட்டி இன்னும் அதெல்லாம் மாறல, அப்படியே நிலைமையில இருந்து ஊழியம் செய்யறார். ஏன்னா அந்த யுத்த காலத்திலே நாங்க ரிலீஃப் செய்யும் போது, உதவிகள் செய்யும் போது அவரை வச்சுதான் நிறைய சாமானை பொருட்களை நாங்க வண்டிக்குள்ளே கொண்டு போனோம். அவர் போன உடனே அவர் கதைத்து அந்த வழிகளை எல்லாம் எங்களுக்கு சரி செய்து கொடுப்பார். நிறைய காரியங்களை நாங்க செய்திருக்கிறோம். அவர் கால் பண்ணி கேட்கிறார், பாஸ்டர் சந்திரன் போயாட்ட விசா ரெடி உண்ணாது, உங்களுக்கு விசா சரியாயிட்டா அப்படின்னு கேட்கிறார். கவனிங்க, நான் சொல்றேன், இல்ல பாதர் இல்ல. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, டிடி ஜோசுவாவுக்கு 13 தடவைகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு பிரபல்யமான ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 13 தடவைகள் விசா மறுக்கப்பட்டது. ஆனா சந்திரன் உங்களுக்கு 3 தடவை தான் மறுக்கப்பட்டிருக்கு. அவரே இன்றைக்கு தேவன் திரும்பவும் வழிகளை திறந்து கொண்டு போவாரானால், கர்த்தர் ஒரு நாள் ஒரு வேளை வரும், உங்களையும் கொண்டு போவார் என்று அவர் தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, என் செத்த ஆவிக்கு ஒரு உயிர் வந்தது. அப்பதான் நான் எழும்பி கண்ணீரை துடைச்சு அன்றைக்கு இரவு பயணம் பண்ணி வீட்டுக்கு போனேன். அண்டையில் இருந்த ஆண்டவர் ஒரு வேளையை நியமித்தார், ஒரு நேரத்தை நியமித்தார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஹலெலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஹலெலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன்,
என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, எந்த காரியம் எப்படி இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். என் ஆண்டவர் எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் தான் அதை செய்கிறார். சில நேரம் நாங்க ஜெபிக்கிற ஜெபம் அவர் கேட்காதவரை போல இருப்பார். விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோமே ஆண்டவரே, பதிலையே காணையில், நடக்கிற காரியம் நடந்துட்டே இருக்கு, ஒன்னும் நடக்குதில்லையே. கேப்பார், ஒரு வேளை வரும், ஒரு நேரம் வரும், அற்புதர் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி அற்புதம் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு நல்ல ஒரு அருமையான சாட்சியை உங்களுக்கு நான் காட்ட வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து போகலாம். அங்கே 1வது வாக்கியம் சொல்லுகிறது, மரியாளும் அவன் சகோதரனாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லாசருவை பற்றி நாங்க இங்கே வாசிக்கிறோம். இவர்கள் பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குடும்பம், ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம். பஸ்கா பண்டிகைக்கு முதல்ல 6 நாளைக்கு முதல் ஆண்டவர் ஜெருசலேமுக்கு போனார என்னமோ லாசருடைய வீட்டுக்கு வந்துட்டார். அந்த நாட்களில் இயேசுவினுடைய காலத்தில் யாரை பார்த்தாலும் ஜெருசலேமை பற்றி தான் பேச்சு, ஜெருசலேமை பற்றி தான் புகழ், ஜெருசலேமை பற்றி தான் புகழ்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இயேசுநாதர், நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவர் பெத்தானியாவில் போய் தங்கியிருக்கார். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எந்த புகழ் எப்படி இருந்தாலும், எந்த மனிதனுடைய வாழ்க்கை, எந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை, எந்த சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கிறதோ அங்கேதான் இயேசு இருப்பார், அங்கேதான் நம்முடைய ஆண்டவர் இருப்பார், அங்கேதான் நம்முடைய இரட்சகர் இருப்பார். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அங்கே 5வது வசனத்திலே இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரியாகிய சகோதரியனிடத்திலும் லாசருவனிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, என்னையே என் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்ம நேசிக்கிறது இருக்கட்டும், நாம ரெடி எந்த நேரமும் இல்லையா? ஆனா எங்களுக்கு தெரியணும், என் ஆண்டவர் என்னையே நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம், நம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனா இங்கே நாங்க பார்க்கும்போது ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் நேசிக்கிற குடும்பத்திலே பிரச்சனை. என்ன பிரச்சனை? லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்தும் போனான். இந்த இடத்தை நாம சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன? பிரச்சனை வராது, ஆண்டவரை எனக்கு அது வரக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பத்திலே அங்கே பிரச்சனை நடக்கிறது. என்ன? அவர் நேசிக்கிற லாசரு அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். ஐந்தாவது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அவர் அன்பாயிருந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க, மூன்றாவது வசனத்திலே ஒரு வாக்கியம் சொல்லுகிறது, அப்பொழுது வாசிங்க சிஸ்டர் அந்த மூன்றாவது வசனத்தை.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள்.
நல்ல கவனிங்க, இயேசு நேசிக்கிற ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான், ஆனா உடனே யாருக்கு செய்தியை அனுப்ப வேண்டுமோ சகோதரிகள் செய்தியை அனுப்புறாங்க. அவங்க என்ன நம்பினாங்க? ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு வியாதி, அவரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே இயேசு என்ன செஞ்சிருவாரு? சீக்கிரமா வந்துருவாரு. இன்னைக்கு நம்ம அதிகமா ஒருவரை நேசிச்சா அவருக்கு ஒரு பிரச்சனை அல்லது அவருக்கு ஒரு வியாதி என்று எங்களுக்கு ஒரு தகவல் வந்த உடனே நாம் முதலாவது என்னதான் வேலை இருந்தாலும் அங்கதான் போய் நிற்போம். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்தை நீங்க கவனிங்க, ஒரு சராசரி நாம் சிந்திக்கிறதற்கும் ஒரு நடைமுறைக்கும் முரணான ஒரு காரியத்தை இயேசு அங்கே செய்கிறார். செய்தி அவரிடத்தில் போகிறது. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இயேசு என்ன செய்கிறார் என்றால்,
இயேசு அதை கேட்டபொழுது, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
ஆறாவது வசனம்,
அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார்.
தங்கினார். இயேசு என்ன செய்திருக்க வேணும்? அவர் நேசிக்கிற ஒரு குடும்பத்துக்கெல்லாம் பிரச்சனை, கேள்விப்பட்டவன இயேசு என்ன செய்திருக்க வேணும்? கிட்டத்தான் இருக்கார் ஆண்டவர், ரொம்ப தூரத்திலேயும் இல்ல. ஓடி போய் லாசருவை எழுப்பி அவனை சுகப்படுத்தி. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த வியாதி இது அப்படியே அழிஞ்சு போறதுக்கு ஏதுவானதல்ல, இதுல தேவன் ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார். அதான் நாங்கள் வாசித்த வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற வேகத்தில் அவர் போக இல்லை, மேலும் ரெண்டு நாள் இருந்த இடத்திலே இருந்துட்டார். இதனால என்ன நடந்தது? லாசரு மரித்து போனார். லாசரு மரித்து போனார். சில நேரங்களில் நாங்க ஊழியம் செய்கிற பகுதியில் எங்கட நாட்டில் விசுவாசிகளுக்கு ஒண்ணு நடந்தா கேள்விப்பட்ட உடனே போதகர் அங்க இருக்கணும். அது உண்மை, அது உண்மை. எல்லா நேரத்திலும் ஜனங்கள் எதிர்பார்க்கிறது இல்ல. ஒரு வியாதி படுக்கை வந்த உடனே நாம மற்றவர்களை எதிர்பார்ப்போம். யாராவது வந்து ஒரு தைரியமான வார்த்தை எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், மனதிலே ஒரு தைரியத்தை கொடுக்கணும், தேவன் எங்களை எழுப்பணும் என்ற எதிர்பார்ப்பு நல்லது, எதிர்பார்ப்பு நல்லது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது முற்றிலும் முரணான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கேள்விப்பட்டும் அவர் போகாமல் இருக்கிறார். சில நேரம் அங்கெல்லாம் ஒரு விசுவாச குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்று நாம போகலாட்டி போனா அடுத்த நாள் அவன் சபையை விட்டே போயிடுவான். பாஸ்டருக்கு செய்தி அனுப்பி பாஸ்டர் என்ன செய்யல, வரல, நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைகள், அல்லேலூயா. அங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டு பாஸ்டரிங்க பக்கத்துல நிக்கிறாரு, அவர் வந்திருக்கலாமே, ஆனா அவர் என்ன செய்யல, வரல. இங்கேயும் சில நேரத்தில் இந்த அதிகாரத்தை நாம நல்லா ஆராய்ந்து படிக்கும் போது அப்படி ஒரு நிலைமை தான் இங்கே நடந்திருக்கிறது. இயேசு லாஸ் இரண்டு நாளுக்கு பிறகு லாசருனுடைய வீட்டுக்கு வரும்போது அங்கே மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் வருகிற வார்த்தையை வைத்து நாம் பார்த்தால் அவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். எப்படி? 21வது வசனத்தை நாம் படித்து பார்த்தால்,
மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
அப்படியே 32வது வசனத்தையும் படிப்போம்.
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள்.
இரண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்லுகிறார்கள், இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால். அப்படின்னா என்ன? செய்தி அனுப்பின உடனே நீர் இங்கே வந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார், மரிச்சிருக்க மாட்டார். இப்ப கல்லறையில வச்சு 4 நாளுக்கு பிறகு நீங்க வந்திருக்கிறீங்க, இப்ப என்னதான் நடக்க போகிறது? இயேசு சொல்றாரு, நான் எழுப்புவேன். அவர் சொல்றா, நாருமேன். புரியுதா உங்களுக்கு? இயேசு சொல்லுகிறார், நான் எழுப்புவேன். ஆனால் அவர் சொல்றா, அது நாருமே, அவர் உயிர்த்தெழுதல்லதான் எழுந்திருப்பாரு. ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நம்புகிற கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இயேசு வர தாமதித்த உடனே யூதர்கள் வந்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொன்னார்களா? யூதர்கள் சில நேரத்தில் அங்க எல்லாம் வந்து சரியான சமயத்தில் நாம இல்லைன்னு வைங்க, அடுத்த பக்கத்தால வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் விட்டுட்டு போனதாலதான் இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்தது. இவங்க எல்லாம் இப்படி கைவிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப ஒன்னும் கெட்டு போகல, இப்பவும் நாங்க உங்களை திருப்பி ஏற்று. சில சமயங்கள் பிசாசு அழகாக தன்னுடைய காரியத்தை கொண்டு போகிறார். ஆனா மார்த்தாலும் மரியாளும் சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே இங்க வராததுனாலதான் அவர் என்ன செஞ்சிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்க வர்க் பண்ணின டீம் அப்படியான ஒரு டீம். பாருங்க, இயேசு வருவதற்கு முன்னாடி அங்க வேலை செய்த டீம் வந்து அப்படி ஒரு டீமாக தான் இருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் வந்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அங்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வசனம்,
யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள்.
யூதரில் அநேகர் வந்து ஆறுதல் சொல்லுறாங்க. எப்படி ஆறுதல் சொல்றாங்க? மரித்தவன் அவனுக்காக நீங்க கலங்காதீங்க என்ற காரியம் அல்ல, இயேசுவை நம்பினதாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு காரியம். ஆனா இயேசுவனுடைய ஊழியத்துல நீங்க நல்லா கவனிங்க, அவருடைய ஊழிய நாட்கள்ல யூதர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறது தான் இயேசுவுக்கு ஒரு சவாலா இருந்தது. புறஜாதிகள் விசுவாசித்தார்கள், மகிமையை கண்டார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் தடுக்கல, அவர்களுக்கு ஒரு சட்டதிட்டம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு குறுக்கிடுகிறது நியாயப்பிரமாணம். நான் எப்படி இயேசுவை கடவுள் என்று அறிக்கை செய்வது? ஆனா இயேசுவுக்கு இருந்த நோக்கம் எல்லாம் என்ன? யூதர்களுடைய கண்களை லாசருவனுடைய மரணத்தின் மூலம் நான் திறக்க வேண்டும். அதுதான் ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹலெலூயா! ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். அவர் தேவன். ஒரு தடவை வேதத்திலே ஆண்டவர் இயேசு கடலிலே பயணம் செய்யும் போது கடல் கொந்தளிக்கிறது, கடல் எழும்பி மூர்க்கத்தை வெளிப்படுத்துகிறது, சீசர்கள் அலறுகிறார்கள், நாங்க எல்லாம் முழுகி போக போறோம், இயேசுவே உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்க சாக போகிறோம், நீங்க கவலை இல்லாமல் இருக்கிறீர்களா? இயேசு எழும்பி காற்றை பார்த்து சொன்னார், கடலை பார்த்து சொன்னார், நீ இறையாதே, அமைதலாயிரு. வசனத்தை பாருங்க, உடனே அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா! ஏன் அந்த இடத்துல இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் சமுத்திரத்தை படைத்தார். சமுத்திரத்தை படைத்தார். சமுத்திரத்தை படைத்து நீ இம்மட்டும் இரு, இதுக்கு மிஞ்சி நீ என்ன செய்யாதே, வராதே. இவளத்தோட தான் நிக்கணும். இதுக்கு மிஞ்சி உன்னுடைய வேலை இல்லை. நான் அனுமதித்தாலே ஒளிய நீ வர முடியாது. சமுத்திரம் இதை நல்லா சர்வ் பண்ணி வச்சிருக்கு. இது என்னை படைத்தவருடைய சத்தம். அல்லேலூயா. இது என்னை உண்டாக்கினவருடைய சத்தம். எது? நீ இவளத்தோட நில், இதுக்கு மிஞ்சி நீ வராது. இந்த சத்தம் ஒரு நாள் கடலிலே கேட்கிறது, நீ இறையாதே, அமைதலாயிரு. ஹாலலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமுத்திரம் ஒரு விசை ஆடி போயிருக்கும். எங்க வாசையில சொன்னா அம்மாடி, நம்ம தேவனுடைய சத்தம் அல்லவா இங்கே கேட்கிறது. ஒரு கோளையை போல, ஒரு கோளையை போல சுருண்டு அப்படியே அமைதலாயிற்று. இதுதான் அவருடைய வல்லமை, இதுதான் அவருடைய வல்லமை. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளது. படுக்கையில ஒரு திமிர்வாதக்காரன் கிடக்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்வார் ஒருவரும் இல்லை, ஆனா கிடக்கிறான், புலம்புறான். இயேசு வந்தார், சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 9 என்று நினைக்கிறேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ. ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு அற்புதம். அவன் திமிர்வாதத்திலே கிடக்கிறான், இயேசுவோ அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, இந்த அற்புதத்தை வைத்து இயேசு யூதர்களுடைய கண்களை அவர் திறக்கிறார். யூதர்கள் நம்பினார்கள், தேவன் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர். மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை என்பதை அவர்கள் நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையிலே இயேசு தம்மை தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக அவர்களுடைய பாவத்தை, அவனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார். 8 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுதும் அவர்கள் உணராதிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் புரியவில்லை. என்ன சொன்னாங்க? மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை. அப்பையும் இயேசுவை யாராதான் பாக்குறாங்க? இன்றைக்கு தேவனாய் அவரை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் இருக்கிற நாங்கள் கூட சில நேரங்களிலே அவரை தேவனாய் உணர்கிறதில்லை, அவரை தேவனாக உணர்கிறதில்லை. என் அன்பு ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நேசிக்கிற ஆண்டவர், அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் ஆழமாக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த லாசருனுடைய மரணத்தின் மூலியமாக இயேசு, அவருடைய நோக்கமே யூதர்களுடைய கண்களை திறப்பது. இயேசு வருகிறார். மரண வீட்டுக்கு வந்த எல்லா யூதர்களும் இருக்கிறார்கள். அவர் கேட்கிறார், நீங்க எங்க வச்சீங்க? சொன்னாங்க, அவரை அடக்கம் பண்ணி 4 ஆயிட்டு. பரவாயில்லை, நான் தான் ஜீவாதிபதி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 4 எத்தனை நாளானாலும் சரி, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாயிருந்தது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பிரயோஜனமாயிருந்தது, ஆறுதலாயிருந்தது, சுகமாயிருந்தது, ஆரோக்கியமாயிருந்தது. அந்த தேவன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ராமன் சொல்லுவோம், வேத வசனம் சொல்லுகிறது, அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர் லாசருவை உயிரோடு எழுப்பின உடனே அங்கே அந்த இடத்திலே வந்திருந்த அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று 45 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாய யூதர்களில் அநேகர்
அநேகர்
அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள்? இயேசுவினிடத்திலே. இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். மரித்து நாலு நாளான லாசரு அவன் உயிரோடு எழும்பி வந்தான். அவர்கள் நம்பினார்கள், அவர் தேவன், அவர் தேவன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தமக்கு சித்தமானால் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை எப்படி ஆகிலும் ஒருவனுடைய ரட்சிப்புக்காக, ஒருவனுடைய விடுதலைக்காக கர்த்தர் நம்மை பாவிக்க முடியும். அதை நாம் தடுக்க முடியாது, அதை நாம் கேட்க முடியாது. அதுதான் ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. இன்றைக்கு இந்த தேவனை நம்பின இந்த குடும்பத்துக்கு, தேவனை நேசித்த இந்த குடும்பத்திலே வீசின இந்த காற்று அனுமதித்து தேவன் அதை பார்த்துக்கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. நான் நினைக்கிற பிறகுதான் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும், பிறகுதான் தெரிஞ்சிருக்கும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த காரியத்தை என்ன செய்திருக்கிறார், செய்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாகத்தான் இந்த காரியங்களை தேவன் நடப்பித்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பியிருக்கிற ஆண்டவர், அவர் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்வார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசித்தார். பாருங்க, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு தரிசனமாகிறார். அவர் சீசர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போனாராம். அங்க யார் இருந்தது? மார்த்தால், மரியால், லாசரு. பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் தம்முடைய ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால், தேவனுக்காக எந்த மனுஷனுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே இருக்கிறது, அந்த இடத்திலே இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம்தான், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை நீங்க வாழுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபையிலே நான் இதே செய்தியைத்தான் நான் பேசிட்டு இங்க கடந்து வந்தேன். நீங்க தேவனுக்காக ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, ஒருவனுடைய ரட்சிப்புக்காக, ஒருவனுடைய மனம் திரும்புதலுக்காக உம்முடைய சித்தப்படி நீர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறீரோ அதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். சும்மா பாடுவோம் சில நேரம், குயவன் கையில் களிமண் நான். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பாட்டுலதான் நிறைய பொய் சொல்றது. ஆமா, சில நேரம் பாத பிரக்மன்ஸ் பாடினாரு, அவர் அதுக்கு என் உடலும் என்ன உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. யோசிச்சு பாருங்க, சில நேரம் அது பாடும்போது நமக்கு அந்த ஒரு ஒரு உள்ளான ஒரு உணர்வு, ஆண்டவரே இன்னும் நான் இதுக்கு தகுதி இல்லையே. குயவன் கையில் களிமண்ணா, பாருங்க, அனுதினம் நீர் வணைந்திடுமே. ரெண்டு பாடு வந்தோன்னு ஓடிடுவோம், ஒரே ஒப்பாரியா தான் இருக்கும். ஏ ஆண்டவரே எனக்கு இதை செய்தீர். சில நேரத்தில் ரத்தம் சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நாங்கெல்லாம் சபையில் இந்த வரிகளை எல்லாம் மாத்திட்டோம். ஏன்னு கேட்டா இது ரொம்ப கஷ்டமானது. சில நேரம் இப்படி பாடிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பாட்டுல தான் நிறைய பொய்ய பாடிட்டு வாழ்க்கையில ஒரு சமம் வரும்போது ஓடிடுவாங்க. அதனால நாங்க அப்படி வாழ்ந்தா கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு தடவை நடுக்குடா என்று சொல்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க நானும் என்னுடைய மனைவியும் ஊழியத்துக்கு போனோம். அங்க ஒரு வீட்டிலே ஜெபக்கூட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். நடத்திட்டு இருக்கும் போது ஒரு நாலு பேர் வந்து வெளியே வான்னு கூப்பிட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வரேன், ஏன்னா நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், வெளியே வந்து பிறகு வந்து கதைப்போம், இல்ல நீ இப்ப உடனே வரணும். சரி, நான் ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில போன. அவர் சொன்னார், இனிமே நீங்க இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது. நான் சொன்னேன், நீங்க ஏன் அதை பத்தி சொல்றீங்க? இது வந்து என்னுடைய கிராமம், நீங்க இங்கே வந்தா நீ உயிரோட திரும்பி போக மாட்டா என்று இடுப்புல இருந்த பிஸ்தோலை எடுத்து இப்படி நீட்டினார், நேர நீட்டினார். எனக்கு அதை கண்ட உடனே கொஞ்சம் நடுக்கமா தான் போச்சு. என்ன ஆண்டவர் திடீரெனு இங்க வரக்கூடாதுன்னு இதை எடுத்து நீட்டுறாரே. நான் ஒண்ணுமே கதைக்கல, கொஞ்ச நேரம் வார்த்தை வரல. நான் சொன்னேன், சரி வாங்கப்பா நம்ம வீட்டை போகணும்னு நான் போயிட்டு ஆண்டவருடைய பாதத்துல இருந்து அல்லது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டானே, இந்த கிராமத்துக்குள்ள எப்படி திருப்பி நாங்க நற்செய்தியை கொண்டு போறது, எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போறது? அல்லது ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், திருப்பி நீ அங்கதான் போ, திருப்பி நீ அங்கதான் போ. அப்ப நான் சொன்னேன் என்னுடைய மனைவிட்ட, அப்பா ஆண்டவர் மறுபடியும் அங்கதான் போ சொல்றாரு, அப்ப நம்ம போவோம், திருப்பி நாங்க போறோம். போய் அங்கே ஒரு வீட்டுல திருப்பி ஜெப கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போது திடீர் ரெண்டு நாலஞ்சு வாலிபர்கள் வந்து அது ஒரு ஓலை வீடு ஒன்று அடிச்சு அதெல்லாம் பிச்செறிஞ்சி அந்த வீட்டுக்காரரை மட்டையால அடி அடி என்று அடிக்கிறார். நாங்க நின்று பார்த்து கொண்டு நிக்கிறோம், பயங்கரமான அடி விழுகுது. நல்ல காலம் என்னையும் மனைவியும் ஒருத்தரும் அடிக்கல, அந்த வீட்டுக்காரன் அந்த அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அடிக்கிறாங்க. இன்றைக்கு அவர் இக்னேசியஸ் என்று சொல்லி இன்றைக்கு அவர் மரித்து போனார். அந்த டைம்ல அல்ல, நீண்ட நாட்கள் அவர் இருந்து வயது போய் தான் மரித்தார். அவருக்கு அடி அடி என்று அடிக்கிறார்கள். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இது என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. தூரத்துல ஒரு கேம்ப் இருந்தது, அந்த கேம்ப்ல இருக்கிற பெரியவருக்கு ஒரு நான் பைபிள் கொடுத்திருந்தேன். அவர் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவர் இந்த சம்பவத்தை பார்த்துட்டார். பார்த்துட்டு ரெண்டு சிப்பாய் அனுப்பிவிட்டு இருந்தார், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. அவன் பார்த்துட்டு போய் சொன்னா பாஸ்டருக்கு அடிக்கிறாங்கன்னு அங்க போய் சொல்லிட்டான். அவர் உடனே வந்து யார் பாஸ்டருக்கு அடிக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டி அதுக்கு பிறகு அன்னைக்கு பின்னேரம் சொன்னார் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாங்க, பாஸ்டரும் வாங்க, உங்க ஃபாதரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். சரி என்று நாங்க அங்கே போய் இருக்கும்போது அவங்களோட மதகுரு வரையில நாங்க இருந்தோம். அப்ப அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்னத்துக்காக அவருக்கு அடிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, இவர் சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஏமாத்துறாரு, நாங்க சண்டே கிளாஸ் நடத்திட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம், அப்பதான் அவர்கள் அடுத்த முறை வாஞ்சையோடு ஓடி வருவார்கள், அப்படி ஏதாவது சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், கொப்பிகள் வாங்கி கொடுப்போம், பேனை வாங்கி கொடுப்போம், இப்படி காரியங்களை செய்வோம். இப்படி பிள்ளைகளை ஏமாத்துறான்னு பல குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அப்ப அவர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பிறகு என்னட்ட சொன்னாரு, இவங்க இவ்வளவு சொல்றாங்க, நீங்க பேசாம இருந்தீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஓ நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 15 நிமிஷம், அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட 300-350 பேர் அந்த கடினமான கிராமத்தில் இருந்தாங்க. சுவிசேஷ கூட்டம் வைக்கிறோம் வாங்கண்டா கூட இவ்வளவு பேர் வரமாட்டாங்க. இந்த மனசுல என்ன தோணுச்சுன்னா, இதுதான் விதைக்கிற சந்தர்ப்பம். அல்லேலூயா. நான் இயேசுவை பற்றி ரெண்டு மொழியிலையும் மாத்தி மாத்தி சொன்னேன், ஏன்னா இருக்கிற இவனுக்கு அதிகாரிக்கும் கேட்கணும் என்றதுக்காக. இயேசு கிறிஸ்துவதான் கடவுள், அவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் எங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவரை உயிரோடு எழுந்தார், அவரிடத்துலதான் நாங்க பாவத்தை அறிக்கணும், இதை பற்றி தான் நாங்க சொன்னு 15 நிமிஷம் சொல்லிட்டேன். சொன்ன உடனே சொன்னா, இதெல்லாம் நாங்க கேட்கலாத அப்படின்னு. அவன் சொன்னா, இவ்வளவு நேரம் அவர் நீங்க சொன்னதெல்லாம் அவர் பொறுமையா கேட்டு தானே இருந்தார், இப்ப அவர் சொல்றதை கேளுங்க, கேட்டு முடிஞ்சிட்டு இப்ப கடைசியா நான் சொல்றதை கேளுங்க. சொன்னா, இந்த போதகர் இந்த கிராமத்துக்குள்ள வர எத்தனை பேருக்கு விருப்பம் கேட்டா, விருப்பம் இல்லை என்று கேட்டா, முழு பேரும் கையை தூக்கிட்டாங்க. இவர் இங்க வர்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை, கையை கீழே போடுங்க. விருப்பமானவர்கள் கையை தூக்குங்கன்னு. அதே அடி வாங்கின மனுஷன் ஒரே ஒரு கை மட்டும் கீழே போயும் மேல உயர்ந்து இப்படி வருது ஒரு கை. அம்மா தாப்பா, நமக்காக யாராவது ஒரு ஆளாவது இருக்கிறானே, ஒரு ஓரத்துல ஒட்டியாவது மற்ற காரியத்தை நகர்த்திடலாம்னு நினைச்சு. அப்ப அவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு இந்த ஒரு குடும்பத்துக்காக சரி அவர் இந்த கிராமத்துக்கு வருவார். அல்லேலூயா. அந்த அதிகாரி அன்னைக்கு சொன்னான், இந்த ஒரு குடும்பத்துக்காக சரி அவர் இந்த கிராமத்துக்கு வருவார். இவருக்கு ஏதாவது நடந்தால் கடைசியில இதுல சம்பந்தப்படுகிற எல்லாருக்குமே பிரச்சனை வரும் என்று சொல்லி என்னை தைரியப்படுத்திட்டு அங்கால போய் சொன்னார், நீங்க வாங்க பாஸ்டர், மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்றேன். ஆமென். இன்றைக்கு அந்த கிராமத்துல சர்ச் நடக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு 30 பேருக்கு மேல அங்க ஆராதனை செய்கிறார்கள். ஆமா, இன்றைக்கு 30 பேருக்கு மேல அங்க ஆராதிக்கிறார்கள். நாம் தேவன் நம்மை சில நேரம் கைவிட்டது போல தெரிந்தாலும் அவர் நம்மை மறந்தது போல ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலவேளை நீங்க இப்படியாப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே இருக்கலாம், சிலவேளை ஒரு கேள்வியோட இருக்கலாம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நன்மைக்கு. எல்லாரும் நாங்கள் எழுந்திருக்க போகிறோம். எல்லாம் தேவன் சகலத்தையும் நன்மைக்கே தான் அவர் எங்களுக்கு செய்து முடிக்கிறவர். எல்லாரும் எழுந்திருந்தீங்க.